இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC @SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லதொரு நாளை தந்த கிருபை காகுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு விருந்து சாலை, பேன்குவெட். அநேக நேரங்களில் நாம் விருந்து சாலைக்கு செல்வதுண்டு, அநேக நேரங்களில் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் செல்வதுண்டு. குறிப்பாக இந்த விருந்து சாலை என்று சொல்லப்படும் பொழுது, இங்கே நம்மை யாராவது அழைத்திருக்கலாம் அல்லது யாரையாவது நாம் அழைத்திருக்கலாம். இந்த இடம் ஒரு அன்பான ஒரு இடமாக இருக்கிறது, அன்பை காண்பிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்தில் இதை குறித்து ஒரு சில காரியங்களை இன்றைய தினத்தில் நாம் பார்க்கலாம். உன்னதப்பாட்டு 2:4 என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த பலவீனங்கள் இருக்கிறதோ அல்லது எந்த குறைவுகள் இருக்கிறதோ, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவேன். அதாவது உன்னை பரிபூர்ணம் பெற்றுக்கொள்ள நான் உன்னை அழைத்து செல்வேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கர்த்தர் மிகுந்த அன்போடு ஒரு விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய அநாதி சிநேகம் மனதுருக்கமாய் உங்கள் மேல் பறந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேசக்கொடியை எல்லா தேவ தூதர்களும் சகல ஜனங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் வேத வசனமாகிய விருந்தை உண்ணும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜகுமாரர்களாய் ராஜகுமாரித்திகளாய் கர்த்தரோடு ஆவிக்குரிய மன்னாவையும் கல்வாரி திராட்சை ரசத்தையும் கண்மலை தேனையும் உசிதமான கோதுமையும் புசிக்கும்படி உங்களை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். நீங்கள் அவருடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் விளங்குவீர்கள் என்று சங்கீதம் 128:3 நாம் பார்க்கின்றோம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பிரசங்கி 10:19. திருமண காலத்தில் மணவாளன் மணவாட்டிக்கும் உறவினர்களுக்கும் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுவான். ஒருவேளை அந்த கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு போனாலும், கர்த்தரோ கிருபையாய் முந்தின ரசத்தை பார்க்கிலும் இனிமையான திராட்சை ரசத்தை தருவார். அப்படியானால் ஆட்டுக்குட்டியாகிய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அங்கே திராட்சை ரசம் குறைந்து போவதில்லை. நீங்கள் சந்தோஷத்தோடு அந்த விருந்து நாளை எதிர்பார்க்கிறீர்கள். நீதிமொழிகள் 15:15 வாசிக்கும் பொழுது, மனரம்பியமோ நித்திய விருந்து. வேதம் சொல்கின்றது மனரம்பியமோ நித்திய விருந்து என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று மனரம்பியம் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பரிபூர்ணமான ஜீவன் உண்டாயிருக்க கர்த்தர் பரிபூர்ணமான விருந்தை கட்டளை இடுகிறார். ஆம், சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. வாழ்க்கையை ஒருபோதும் நீங்கள் சந்தேகத்தோடு கவலைகளோடு எதிர்கொண்டு போகாதிருங்கள். நான் வியாதியாய் கிடப்பேனே, கடன் பிரச்சனையில் தவிப்பேனே, தோல்வியடைந்து விடுவேனே, பாவத்தில் விழுந்து விடுவேனே என்று எதிர்மறையாய் சிந்திக்காதிருங்கள். ராஜாதி ராஜா உங்களை கரைபிடித்து விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார் என்ற பெரிய விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஏனென்றால் நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. மிக சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகவே உற்சாகத்தோடு முன்னேறி செல்லுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏழை மனிதன் அரியோப்பியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கப்பலில் பயணம் செய்ய புறப்பட்டான். பல மாதங்கள் பணத்தை சேமித்து டிக்கெட் வாங்கினான். 2-3 வாரங்கள் கப்பல் பயணம் செய்ய வேண்டும். கப்பலில் உள்ள உணவை வாங்கினான். நிறைய செலவாகும் என்று நினைத்து 3 வாரத்துக்கு காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை பெட்டியில் அடுக்கி வைத்தான். பயணம் ஆரம்பித்தது. கப்பலிலிருந்து சுமை மிக்க உணவு வகைகளின் வாசனை மூக்கை துளைத்தாலும் தன்னுடைய மனதை அடக்கி கொண்டு காய்ந்து போன ரொட்டிகளை காலையும் மதியமும் இரவும் சாப்பிட்டு கொண்டே வந்தான். இதை ஒரு பெரியவர் கவனித்து கொண்டே இருந்தார். என்ன தம்பி, நீ அங்கே போய் எல்லோரோடும் சேர்ந்து நன்றாக விருந்தை அனுபவிக்கலாமே என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா, எனக்கு கப்பல் டிக்கெட் வாங்கத்தான் பணம் இருந்தது. அதனால்தான் புறப்படும் போதே பெட்டி நிறைய காய்ந்த ரொட்டிகளை அடுக்கி கொண்டு வந்தேன் என்றான். அந்த பெரியவர் பரிதாபப்பட்டு, தம்பி, நீ எப்பொழுது கப்பலுக்கு டிக்கெட் வாங்கினாயோ அப்பொழுதே உணவுக்குரிய பணத்தையும் நீ செலுத்தி விட்டாய். ஆகவே இந்த காய்ந்து போன ரொட்டிகளை தூக்கி எறிந்து விட்டு வேண்டிய உணவு வகைகளை பல வகைகளை திருப்தியாய் சாப்பிடு என்று கரம் பிடித்து விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வந்தார். நீங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. சந்தோஷமும் சமாதானமும் நித்திய ஜீவனும் ஆவியின் வரங்களும் வல்லமைகளும் உங்களுக்கு உண்டு. இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்போதே அவர்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். தெய்வ தூதர்களின் உணவாகிய மன்னாவை பொழிந்தருளினார். ஞான கண்மலையின் ஜீவ தண்ணீரை பருகினார். இஸ்ரவேலர் இறைச்சியை சாப்பிட விரும்பின போது காடைகளை அவர்கள் பாளையத்தில் வந்து விழும்படி செய்தார். பாலும் தேனும் ஓடுகின்ற விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வந்தார். தெய்வ பிள்ளைகளே, தோல்விகளையும் வறுமையும் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி பாடுகின்ற பல்ல விக்களையும் விட்டு விடுங்கள். பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க வேண்டாம். நீங்கள் காய்ந்த ரொட்டியை கடிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் அல்லவா? தேவ சாயலும் தேவ ரூபமும் உங்களுக்கு உண்டு. விருந்து சாலைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கும் போது நீங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைவுபட்டு போவதில்லை, உங்கள் கால்கள் தள்ளாட போவதும் இல்லை. ஆகவே நீங்கள் ராஜாக்களோடு சந்தோஷமான முகத்தோடு நிமிர்ந்து உட்காருங்கள். மேன்மையானவைகளை பேசுங்கள், நலமானவைகளை புசியுங்கள். சிலர் எப்பொழுது பார்த்தாலும் குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு தோல்வியோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அனாதைகளைப் போல அமர்ந்து காய்ந்த ரொட்டியே போதுமென்று திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிடுவதையும் மீன் பொரியலோடு அறுவை உணவை அவர்கள் வந்து பசியோடு பரிதாபமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தரோ உங்களை ஆவிக்குரிய சகல் ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் எப்போதும் திருப்தி உள்ளவர்களாகவும் மனரம்பியம் உள்ளவர்களாகவும் சிறந்ததையே கர்த்தரிடமிருந்து பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறார்கள், கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவார்கள். மீண்டுமாக 3 யோவான் 2 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளின் செழுமையை சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் தாமே கரம் பிடித்து உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு திருப்பினார். அவரே உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நீங்கள் சிறந்தோங்கி செழிக்கும்படி ஆசீர்வதிக்கிறவர். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ராஜரீக மனப்பான்மை வேண்டும். கர்த்தர் தமக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார் அல்லவா? உங்களுக்குள்ள சர்வ வல்லவரின் விருந்து உன்றப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ராஜகுமாரர்களாய் ஆள பிறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சகலவற்றையும் கீழ்ப்படுத்த வேண்டும், சகலவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலக பிரமாணமானவைகள் முன்னேறுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் 1000 மடங்கு அதிகமாக முன்னேற வேண்டும். அப்படியே நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், மனப்பூர்வமாய் ஆசீர்வதிங்கள். ஒருவர் ஒரு ஊழியரின் பெயரை சொல்லி அவர் பென்ஸ் கார் வைத்திருக்கிறார், இது நியாயமா என்று கேட்டார். காரணம், அவருக்குள் ஒரு பொறாமையின் ஆவி இருந்தது. ஊழியக்காரர் பென்ஸ் கார் வைத்திருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஊழியக்காரர் என்றால் கிழிந்த ஜிப்பா போட்டு தேய்ந்து போன செருப்போடு உடைத்திருக்க குடை பிடித்து பரிதாபமாய் நடக்க வேண்டும். அந்த கோலத்தில் பார்ப்பதுதான் அந்த ஆசாமிக்கு திருப்தி போலும். நான் அவரை பார்த்து சொன்னேன், எங்கள் ஊரில் உள்ள வேசிகள் கூட பென்ஸ் காரில் செல்கிறார்கள். சினிமா நடிகர் நடிகைகள் பென்ஸ் காரை வைத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் நல்ல நல்ல கார்கள் இருக்கின்றன. காலகாலமாய் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனிதன் பென்ஸ் கார் வைத்திருப்பதுதான் உங்களுக்கு கண்களில் உரித்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்ந்திருக்க வேண்டிய காலத்தில் தாழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது உயர்ந்திருக்க வேண்டுமே தவிர காய்ந்த ரொட்டிகளை கடித்து கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது. நம் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நாம் வறுமையிலும் கஷ்டத்திலும் ஒரு சைக்கிள் வாங்க பணமில்லாமல் 10 மாத தவணையில் வாங்கியும் வருமான வரி இலக்காவில் வேலை கிடைத்த போது மோட்டார் சைக்கிளில் கிடைத்தது. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அநேகர்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அந்த சைக்கிளை ஒரு ஊழியருக்கு இலவசமாய் கொடுத்தவர்களும் இருக்கின்றார்கள். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே, பாடுவோம் நடனம் ஆடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பே என்று கர்த்தருடைய கரம் பிடித்து விருந்துச்சாலைக்கு சொல்வோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பரலோக உச்சிதங்களினாலும் புதிய அபிஷேகத்தாலும் நிரப்புவாராக. ஒவ்வொரு ஆலய ஆராதனையும் உங்களுக்கு மாபெரும் விருந்தாக அமையட்டும். சங்கீதம் 23:5 தாவீது ராஜா மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் வாசிக்கும் போது அநேக பக்தர்கள் கர்த்தருக்கே விருந்தளித்தார்களாம். 3 தேவதூதர்களைப் போல வந்த திரியோக தேவனுக்கு ஆபிரகாம் விருந்து வைத்ததை ஆதியாகமம் 18 வாசிக்கலாம். 2 தேவதூதர்களுக்கு லோத் விருந்து செய்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது பெத்தனியாவில் உயிரோடு எழுந்த லாசருவின் வீட்டார் விருந்து செய்தார்கள். லீவி என்ற மத்தையோ, இன்னும் குஷ்ரோகியா இருந்த சுகமான சீமோன் அநேகர் அவருக்கு விருந்து செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற விருந்தோ நித்திய விருந்து, முடிவில்லாத விருந்து, என்றென்றைக்கும் விருந்து என்று நாம் பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 9:1 நாம் பார்க்கின்றோம், என் சிநேகிதனாகிய யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று கேட்டான். 3 வசனத்தில் தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி சவுலின் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று விசாரித்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சவுலுடைய குடும்பத்தினர்கள் இறந்து போய் விடுகின்றார்கள். யோனத்தான் இறந்து போய் விடுகின்றார்கள். ஆனால் தாவீது யோனத்தானுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதாவது அவருடைய சந்ததியை அவர் பராமரிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கின்றோம். ஆகையால் யோனத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று அங்கே தாவீது ராஜா கேட்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் மூடமான மெஃபிபோஷெத் என்ற மகன் லோத்தப்பர் என்ற இடத்தில் இருப்பதாக சொன்னார்கள். ராஜவம்சத்தில் தோன்றின அந்த மெஃபிபோஷெத் அழுக்கும் அருவறுப்பும் நிறைந்த லோத்தப்பர் என்ற இடத்தில் அடிமை போல வாழ்ந்து வந்தான். தாவீது அவனிடம், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு பாராட்டுகிறேன். உனக்கு நியாயமாய் வரவேண்டிய உன்னுடைய தகப்பன் சொத்துக்கள் அனைத்தையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன். மட்டுமல்ல, என்னுடைய குமாரரோடும் நீயும் ராஜகுமாரனாக நித்தமும் பந்தியில் இருக்கலாம் என்று சொன்னார். அதற்கு மெஃபிபோஷெத் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சொந்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியன் எம்மாத்திரம் என்றான். 2 சாமுவேல் 9:8. விருந்தை குறித்து நாம் இங்கே பார்த்தோம். இங்கே தாவீது ஒரு மனிதனுக்கு விருந்து கொடுக்கிறார், அதாவது ராஜகுமாரரோடு விருந்து. ராஜகுலத்தில் பிறந்த மெஃபிபோஷெத் எப்படியோ ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டது. அழுக்கடைந்த வறுமை நிறைந்த இடத்தில் மற்றவர்களின் வீட்டில் சப்பானியாய் தங்கியிருந்தான். தன்னை செத்த நாய் என்று சொன்னான். தாவீதோடு உடன்படிக்கை செய்திருந்த யோனத்தானின் மகன் என்ற உரிமையோடு தாவீதை கண்டு, நான் உங்களுடைய சிநேகிதனிலும் உடன்படிக்கை செய்து கொண்டவருமான யோனத்தானின் மகன் என்று சொல்லி முன்னுமே எல்லா உரிமைகளையும் பெற்று கொண்டிருக்கலாம். காய்ந்த ரொட்டியை கடித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படித்தான் அநேகர் தங்களை பற்றியும் தங்களை குறித்து கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளாமல் தாழ்வு மனப்பான்மையோடு தங்களை செத்த நாய்க்கு ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் எதற்காக உங்களை விருந்துச்சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார் தெரியுமா? அவருடைய ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்தது நிமித்தமாக, உங்களோடு இரத்த உடன்படிக்கை செய்து கொண்டது நிமித்தமாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள் உன்னதற்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, உங்களை எப்போதும் ராஜ குடும்பத்தில் உள்ளவர்களாக சிந்தியுங்கள். ஒரு முறை ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு விடத்தில் வந்தால் தன் பிள்ளையின் விடுதலைக்காகவும் தெய்வீக சுகத்துக்காகவும் கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொண்டாள். அவளுக்கு கிறிஸ்துவின் பிள்ளையாக அவரோடு விருந்துண்டு தெய்வீக சுகம் என்னும் அப்பத்தை மகிழ்ச்சியாய் சாப்பிட பிரியமில்லை. மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னும் என்றாள். அவள் தன்னை நாய்க்குட்டிக்கு ஒப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த கதையின் பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து சொல்கிறார், நான் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண், ஆண்டவரே, மேஜிலிருந்து விழக்கூடிய அப்பத்தை நாய்க்குட்டிகள் சாப்பிடலாம் அல்லவா என்று சொன்னாள். இங்கே பார்க்கும் பொழுது இந்த பெண் உரிமையோடு இயேசுவிடம் கேட்டிருக்கலாம், ஏன் நான் உம்முடைய பிள்ளை இல்லையா? ஏன் நான் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள கூடாதா என்று. ஆனால் இந்த இடத்திலே கீழே விழக்கூடிய உணவாகிலும் எனக்கு தாருங்கள் என்று தன்னை மிகவும் அவள் தாழ்த்தின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இருப்பினும் அவள் ஒரு விசுவாசத்தின் வண்ணமாக இதை சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கேயும் நாம் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த பெண்ணை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த பெண்ணை கர்த்தர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நமக்கு ஆண்டவர் ராஜ விருந்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆம், தாவீது கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் ராஜமான ஒரு வாழ்க்கை, ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை தர ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகின்றார். சங்கீதம் 23:5 நாம் வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். பாருங்கள், கர்த்தர் இந்த விருந்தை எங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராமா? சத்துருக்களுக்கு முன்பாக போராமைக்காரர்கள் சூழ்ந்திருக்கும் போது, பின்பு தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார், அடுத்த பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பிறருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 3வதாக தகப்பன் வீட்டில் விருந்து. Luke 15 கெட்ட குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை பெற்றுக் கொண்டு அனைத்தையும் செலவழித்து மீண்டும் வரும்போது அவருக்கு இருப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.